அன்பர்களே, நேற்றைய தினத்தின் இரவிலே பல பிரச்சனைகளோடு நீங்கள் படுக்கைக்கு சென்றிருக்கலாம். இந்த நாளிலும் அப்படிப்பட்ட பிரச்சனைகள் எனக்கு வந்துவிடுமோ என்ற பயத்தோடு வானொலி பெட்டி முன் இருக்கிறீர்கள் அல்லவா? மகிழ்ச்சியுடன் இந்த நாளை ஆரம்பியுங்கள். இன்றைய செய்தி மூலம் தேவன் உங்களோடு நிச்சயம் பேசுவார்.
பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் அப்போஸ்தலனாகிய யூதா எழுதின பொதுவான நிருபத்தின் இறுதி பகுதியை இன்றைக்கு நாம் சிந்திக்கப் போகிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே 21 வசனத்தை நாம் சிந்தித்தோம். அதை ஒருமுறை கூட நாம் கவனித்து தொடர்ந்து மற்ற வசனங்களுக்குள்ளே கடந்து செல்வோம். யூதா 21 வசனம் வாசிக்கிறேன். தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். இங்கே தேவனுடைய இரக்கம் மிகவும் முக்கியமானது என்பது நமக்கு நினைவுபடுத்தப்படுகிறது. அருமையானவர்களே, தேவனுடைய இரக்கத்தினாலே அவர் நம்மீது கரிசனையும் அக்கறையும் கொள்கிறார். அவர் இரக்கத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர். அவர் உங்கள் மீது மிகவும் அக்கறை கொண்டு தம்முடைய இரக்கத்தை உங்களுக்கு காண்பித்து தம்முடைய கிருபையினாலே உங்களை ரட்சிக்கிறார். இந்த வசனத்தின் இறுதியிலே இரக்கத்தை பெற காத்திருங்கள் என்று யூதா கூறுகிறார். நாம் கிறிஸ்துவனுடைய வருகைக்காக காத்திருக்கிறவர்களாக வாழ்க்கையை நடத்த வேண்டும். அவருடைய ரகசிய வருகையிலே அவருடைய கிருபையினாலேயே நாம் எடுத்துக் கொள்ளப்பட போகிறோம். நாம் யாராக இருக்கிறோம் என்பதன் அடிப்படையிலே, அதாவது நம்முடைய வாழ்க்கையின் தகுதியின் அடிப்படையிலே அவர் நம்மை எடுத்துக் கொள்ளப் போவதில்லை. அவர் நம்முடைய தகுதியை பார்ப்பார் என்றால் நாம் அவருடைய வருகையிலே பங்கடைவது கடினமான காரியம். இன்னும் சிலர் இவ்வாறுதான் நினைக்கிறார்கள், அதாவது தேவன் வல்லமையான பெரிய பரிசுத்தவான்களை மாத்திரமே சபை எடுத்துக் கொள்ளப்படலிலே எடுத்துக் கொள்வார் என்று நினைக்கிறார்கள். சாதாரண விசுவாசிகள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்பட போவதில்லை என்பது அவருடைய சிந்தனை. இவர்கள் வேதத்தை நன்கு அறிந்தவர்கள்தான். ஆனால் மற்றவர்கள் பரலோகம் வரும் அளவிற்கு பரிசுத்தமற்றவர்கள், தாங்கள்தான் பரிசுத்த மனவாட்டி என்று எண்ணுகிறார்கள். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுடைய இரக்கத்தை பெற காத்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசியையும் அவர் எடுத்துக் கொள்வார். நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாட்டாலும் சரி அவர் அவ்வாறே செய்வார். இந்த 21 வசனத்தை ஒரு தேவனுடைய மனிதர் இவ்வாறு மொழிபெயர்ப்பு செய்கிறார். கவனியுங்கள், நீங்கள் கவனமாக தேவனுடைய அன்பின் எல்கைக்குள் உங்களை காத்துக்கொண்டு நித்திய ஜீவனை தருகின்ற இயேசு கிறிஸ்துவின் இரக்கத்தை பெற எதிர்பார்த்து காத்திருங்கள். இது ஒரு சிறந்த அர்த்தத்தை நமக்கு தருகிறது இல்லையா? அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய இரக்கத்தை பெற எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களா என்பதை சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் தேவனுடைய அன்பின் எல்கைக்குள்ளே இருக்கிறீர்களா, அல்லது உங்கள் விருப்பம் போல தேவனுடைய அன்பின் எல்லையை தாண்டி ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே விருப்பம் என்ன? உங்களுடைய வாழ்க்கையிலே நோக்கம் என்ன? எந்த காரியத்தை குறித்து அடிக்கடி சிந்திக்கிறீர்கள்? உங்களுடைய வாழ்க்கை தேவனுடைய அன்பின் எல்கைக்குள்ளே இருக்கிறதா? சற்றே எண்ணி பாருங்கள். விசுவாச துரோக நாட்களிலே வாழ்கிற நாம் அவருடைய இரக்கத்தினாலேயே தொடர்ந்து வாழ முடியும். ஆகவேதான் அவருடைய இரக்கத்தை பெற நாம் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பிலே உங்களை காத்துக் கொள்ளுங்கள். தேவ வசனத்திலே வளர்ச்சி பெறுங்கள். வசனத்தை ஒவ்வொரு நாளும் இவ்வாறு கேட்பது மாத்திரமல்ல, தனியாக உட்கார்ந்து வேத வசனங்களை வாசித்து அதை தியானம் செய்யுங்கள். அதை குறித்து சிந்தனை செய்யுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அந்த பரிசுத்த ஆவியின் பலனை பெற்றவர்களாக ஜெபியுங்கள். அப்பொழுது நீங்கள் அவருக்குள்ளே உறுதிப்பட்டவர்களாய் இருக்க முடியும். இப்பொழுது யூதா 22-23 வசனங்களை பார்ப்போம். வாசிக்கிறேன். அல்லாமலும் நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாயிருந்து சிலருக்கு இரக்கம் பாராட்டி சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோட ரட்சித்து மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இங்கே முதலாவதாக நீங்கள் பகுத்தறிவுள்ளவர்களாய் இருந்து என்று குறிப்பிடுகிறார். இதற்கு சந்தேகத்திலே இருப்பவர்கள் என்று ஒரு மொழியாக்கம் சொல்கிறது. இதுவும் பொருத்தமாகவே இருக்கிறது. இன்று சிறந்தவர்களாக விளங்குகிறவர்கள் சந்தேகத்திலே இருக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் சந்தேகப்படுவது நியாயமான காரியங்களாகவே இருக்கும். நாம் இப்படிப்பட்டவர்களோடு பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். சில வேளைகளிலே இப்படிப்பட்டவர்களோடு கூட நாம் பொறுமையாக இருக்க முடியாத அளவிற்கு அவர்கள் கேள்வி கேட்கிறவர்களாக இருப்பார்கள். ஒருமுறை ஒரு ஊழியரிடத்திலே ஒரு பெண்மணி அடிக்கடி வந்து அநேக கேள்விகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சுமார் 6 வார காலமாக அந்த பெண்மணி தொடர்ந்து வந்து வந்து கேள்விகளை கேட்டார்கள். அந்த பெண்மணி கேட்ட கேள்வியை பார்க்கும்பொழுது அந்த பெண்மணி ஊழியரை கேள்விகளாலே மடக்க விரும்பினது போல தோன்றினது. ஆகவே ஒருமுறை அந்த பெண்மணி கேள்வி கேட்டபொழுது இந்த ஊழியர் சரியாக பதில் சொல்லவில்லை. ஆகவே அந்த பெண்மணி கோபத்துடன் நடந்து சென்று விட்டார்கள். அப்பொழுது அவர்களோடு வந்திருந்த மற்றொரு பெண்மணி, ஐயா, அவர்களோடு நீங்கள் சற்று பொறுமையாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். அவள் ஒரு புத்திசாலி பெண், ஞானமுள்ளவள். ஆனால் சிலர் அவளை தேவையில்லாத காரியத்தை சொல்லி, கண்டனத்தை சொல்லி அந்த பெண்மணியை குழப்பிவிட்டிருக்கிறார்கள். இந்த புதிய தத்துவங்களால் அவள் குழம்பி போயிருக்கிறாள். இப்பொழுது அவள் அதிலிருந்து வெளியே வர விரும்புகிறாள். ஆகவே நீங்கள் அவளுக்கு பொறுமையாக சில காரியங்களை விளக்கி சொன்னால் நலமாயிருக்கும் என்று சொன்னாள். இவ்வாறு அந்த பெண்மணி கூறியவுடன் ஊழியர் அவளுடைய பின்னணியை தெரிந்து கொண்டார். பின்னர் அந்த பெண்மணி எப்பொழுது சந்தேகம் விளக்கம் கேட்டாலும் ஊழியர் மிக பொறுமையோடு சிறப்பாக பதில் உரைத்து தெளிவுபடுத்தினார். சுமார் 3 மாதங்களுக்குள்ளாக அந்த பெண்மணி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். தேவன் தன்னை எவ்வளவு அற்புதமாக நடத்துகிறார் என்ற அந்த பெண்மணி பின்னால் ஊழியருக்கு கடிதம் எழுதியிருந்தார்கள். பார்த்தீர்களா, சந்தேகத்தின் மத்தியிலே வாழுகிறவர்களுக்கு இவ்வாறு உதவ வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, உங்களுடைய வீட்டின் அருகிலேயோ, நீங்கள் வேலை செய்கிற இடத்திலேயோ, ஏன் உங்கள் சபையிலேயோ வசனங்களை குறித்த தெளிவில்லாத விசுவாசிகள் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் உங்களிடத்திலே வந்து வசனங்களுக்கான விளக்கங்களை கேட்கும்பொழுது ஜபத்துடனும் கருத்துடனும் கவனத்துடனும் அவர்களுக்கு பதில் சொல்ல நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அருமையானவர்களே, வேத வசனத்தின் மீது அநேக சந்தேகங்களை அள்ளி வீசிக் கொண்டிருக்கும் மக்கள் மத்தியிலே அந்த காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதனாலே உண்மையாக வேத வசனத்தை நம்புகிறவர்களுக்கு அவ்வாறு விசுவாசம் வைக்க பிரச்சனையாய் போய்விடுகிறது. ஆகவே நாம் அவர்களோடு மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். அவர்கள் சந்தேகப்படுவதிலே நியாயம் இருக்கிறது, அதை நாம் நிவர்த்தி செய்ய வேண்டியது அவசியம். அடுத்ததாக 22வது வசனத்திலே, சிலரை அக்னியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோட ரட்சித்து என்று யூதா சொல்கிறதை நாம் வாசிக்கிறோம். இது நாம் சிலரை இவர்கள் ரட்சிக்கப்படவே வாய்ப்பில்லை என்று சொல்லுவோம் அல்லவா, அப்படிப்பட்டவர்களை குறிக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்படுவது சாத்தியமற்றதாகவே தெரியும். இருந்தபோதிலும் தேவனுடைய வார்த்தையை இவ்வாறு அவர்கள் கேட்பதன் மூலமாக இப்படிப்பட்டவர்களிலேயும் சிலர் இயேசுக்குள்ளே வந்திருக்கிறதை நான் பார்த்திருக்கிறேன். நாம் அப்படிப்பட்டவர்களை விட்டுவிடக்கூடாது என்று நயமாக கண்டிக்கிறார். சிலரை அக்கினியிலிருந்து இழுத்துவிட்டு பயத்தோடே ரட்சித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது எவ்வளவு ஒரு பயங்கரமான வாக்கியம் இல்லையா? சகரியா 3வது அதிகாரம் 2வது வசனத்தை சற்றே கவனியுங்கள். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக, இவன் அக்கினி நின்று தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றார். தேவன் எருசலேமை ரட்சிக்க நோக்கம் கொண்டபொழுது அவர் சொல்கிறார், நான் அக்கினியை நின்று கொள்ளியை தப்புவித்தேன் என்கிறார். மீட்கப்படாதபடி ஒருவருமே இல்லை என்பது தெளிவானது. அவர்கள் ரட்சிக்கப்பட விரும்புவார்கள் என்றால் அவர்கள் மீட்கப்படுவது அவர்களை தாண்டிய காரியம் அல்ல. அடுத்ததாக 23வது வசனத்தை பாருங்கள். மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ளுங்கள். இங்கே மாம்சம் என்பது மனிதனுடைய மன இயல் சம்பந்தப்பட்ட பகுதியை குறிக்கிறது. இதுவே வெகு தொலைவாக செல்லக்கூடியது. உதாரணமாக, இந்த மன இயல் நல்ல இசையை புகழும், ஆனால் இது தேவனுக்கு பிரியமாக இருக்க முடியாது. இந்த மனிதனின் மன இயல் பகுதியான ஒன்றை சரியான வார்த்தையால் விளக்க அநேக முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஆத்மா என்ற வார்த்தை சரியானதாக இல்லை, ஏனென்றால் இது எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதில்லை. சிலர் இதை மனிதனுடைய சுயநலமான பகுதி என்று அழைப்பார்கள். இதுவும் ஒரு சரியான வார்த்தை என்று சொல்ல முடியாது. காரணம், சிலர் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் இருந்தாலும் கூட மிகவும் தாராள மனது உள்ளவர்களாக உலகத்திலே இருக்கிறார்கள் இல்லையா? சிலர் இதை மிருகம் என்று சொல்வார்கள். இது மிகவும் மோசமான விளக்கம். இந்த மாம்சத்திலே வாழுகிறவர்கள், அதாவது மன இயலிலே வாழுகிறவர்கள், பொதுவாக தாழ்ந்த சுபாவத்தை திருப்தி செய்ய முயற்சிக்கிறவர்களாக இருந்தாலும் மிருகம் என்பது ஒரு சரியான வார்த்தை அல்ல. வேறு சிலர் இதை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டது என்று சொல்வார்கள். இது எல்லாவற்றையும் விட மோசமான ஒரு விளக்கமாகும். லாங்கேஜ் என்ற தேவ மனிதர் இந்த மாம்சத்திலே வாழ்கின்ற மனிதர்களை குறித்து இவ்வாறு தெளிவுபட விளக்குகிறார். கவனியங்கள், அவன் மாம்சமாகி முழுவதும் மாம்ச சிந்தை உள்ளவனாகிறான் அல்லது மிருகமாகிறான். இவ்வாறு அவன் தொடர்ந்து அதிலே செல்ல அனுமதிக்கப்படுவான் என்றால் அவன் முற்றிலுமாக மனிதாபிமானமற்றவனாக மாறிவிடுவான் அல்லது எல்லா சிருஷ்டியை காட்டிலும் கேடானவனாக பகுத்தறிவுள்ள ஒரு மிருகமாகிவிடுவான். ஆனால் முழுவதுமாக ஒவ்வொரு செய்கையிலும் முடிவிலும் மாம்சமாகி விடுவதால் அல்லது மாம்சத்திற்கு அடிமையான வேலைக்காரனாகி விடுவதால் அவனை மிகவும் கொடிய காட்டு மிருகத்தையும் விட மிகவும் மோசமானவனாக்கிவிடும். அவன் பயங்கரமான பிசாசாக கொடிய சுபாவத்தோடு நண்பனை போன்ற தந்திரத்தோடு தன்னுடைய அந்த கொடூரத்தை திருப்தி செய்ய மாத்திரமே செயல்படுவான். மனிதனிடத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலை இருக்கிறது. இதுவே அச்சம் தருகின்ற அழிவை அவனில் உருவாக்குகிறதாக இருக்கிறது. அதை இழப்பதின் மூலம் அல்லது அதற்கு எஜமானாக ஒருவன் ஆகாமல் அதற்கு வேலைக்காரனாகி போனால் அவன் முழுவதுமாக அந்த மாம்ச சுவாபத்தில் விழுந்து விடுவான். அவன் அங்கே நிலையாக இருக்க முடியாது. ஒரு மிருகத்தைப் போல் இருப்பான். தேவன் முதலாவது அவனுக்கு நியமித்த வாழும் இடத்திலிருந்து அவன் விட்டு போவதில்லை. ஒரு உயர்ந்த படைப்பு இவ்வாறு முழுவதும் வீழ்ந்து போனது. அவன் பிசாசின் காரியங்களில் மூழ்கி போகிறவனாகத்தான் இருக்க வேண்டும். அங்கே தீமையே அவனுடைய தெய்வமாகிவிடும். அவ்வாறு இல்லை என்றால் மில்டன் சொல்வது போல அவன் நல்லவனாக இருப்பான் என்று சொல்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, தேவனுடைய பிள்ளையானது மாம்சத்தால் கரைப்பட்டிருக்கிற வஸ்திரத்தையும் வெறுத்து தள்ள வேண்டும் என்று யூதா மூலமாக தேவன் சொல்கிறார். மனிதனுடைய மாம்சம் உருவாக்குகின்ற காரியம் எதையும் தேவனால் பயன்படுத்த முடியாது. மனிதன் தன்னுடைய மாம்சத்தில் உருவாக்குகின்ற எதுவும் தேவனுக்கு வெறுப்பூட்டுகிறதாய் மாறுகிறது. நாம் கூட இந்த மாம்சத்தின் கிரியைகளை வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, மாம்சத்தின் கிரியைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்றால், மாம்சத்தின் காரியங்களை பிரியப்படுத்த முனைவோம் என்றால், நாம் தேவனுக்கு விரோதமான காரியங்களிலேதான் ஈடுபடுவோம் என்பதை மறந்து போகக்கூடாது. நாம் இப்பொழுது யூதா நிறுவத்தின் இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம். இது ஒரு மகிமையான ஆசீர்வாத கூறலோடு நிறைவுறுகிறதை பார்க்கலாம். கவனியங்கள், வாசிக்கிறேன். யூதா 24-25 வசனங்கள். வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாகிய நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே எந்த இடத்தை பெற்றிருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிய விரும்பினால், குறிப்பாக இந்த விசுவாச துரோக நாட்களிலே இங்கே ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை நாம் காண முடிகிறது. நம்முடைய இரட்சகரான தேவனுக்கு என்று 25 வசனத்திலே பார்க்கிறோம். அவர் தேவனாக இருக்கிறார். அவர் நம்முடைய கர்த்தர். அவர் நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராயிருக்க வேண்டும். அவருக்கு மகிமை செலுத்தப்பட வேண்டும். நாம் அவருக்கு கனத்தை கொடுக்க வேண்டும். அவர் எவ்வளவு பெரியவர் என்றும் எவ்வளவு ஆச்சரியமானவர் என்றும் ரட்சிப்பதற்கு எவ்வளவு வல்லமையுடையவர் என்றும் நாம் சொல்ல வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, அவர் மகத்துவம் உள்ளவர். அவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவருக்கே வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அவருடைய கட்டுப்பாட்டிலிருந்து வழுவி போகவில்லை. எல்லா அதிகாரமும் அவரை சேர்ந்தவையே. நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, ஒரு நாளிலே நீங்கள் அவருக்கு முன்பாக தலை வணங்கப் போகிறீர்கள். அருமையானவர்களே, இந்த விசுவாச துரோக நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையை செலுத்த வேண்டியது அவசியம். மறுத்து கூறும் இந்த உலக மக்கள் மத்தியிலே அவரை நாம் உயர்த்தி பிடிக்க வேண்டியது அவசியம். அதற்கென முயற்சிகள் நாம் எடுக்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த விசுவாச துரோக நாட்களிலேயும் அவர் நம்மை வழுவாதபடி காக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் என்று வாசிக்கிறோம். மட்டுமல்ல, அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே நாம் மிகுந்த மகிழ்ச்சியோட நம்மை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ளவர் என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுக்கு நாம் மகிமையை செலுத்த வேண்டியது எத்தனை உண்மை இல்லையா? உங்களை நீங்களே சிறந்தவர்களாக்க முடியாது, ஆனால் அவரே உங்களை வலுவாதபடி காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்ட இரட்சகராய தேவனுக்கு கனமும் மகத்துவமும் வல்லமையும் அதிகாரமும் இப்பொழுதும் எப்பொழுதும் உண்டாவதாக. ஆமேன். யூதா எழுதின பொதுவான நிருபத்திலே இந்த காலகட்டத்திலே நாம் எப்படி வாழ வேண்டும், எவற்றிலே ஜாக்கிரதையாயிருக்க வேண்டும், எவற்றை நாம் தவிர்க்க வேண்டும், எவற்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி கடந்த பல நாட்களாக நாம் கற்றுக்கொண்டோம். நாம் குறிப்பெடுத்ததை திரும்ப வாசித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து நமக்கும் கர்த்தருக்கும் உள்ள உறவானது இன்று எப்படிப்பட்டதாயிருக்கிறது என்பதை சிந்தித்து பார்ப்போமா? ஆண்டவர் நம்முடைய உள்ளத்திலே பேசுகிற காரியங்களை குறித்து அவரிடத்திலே பேசி நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வோமா? மற்றவர்கள் நம்மை பார்த்து குறை பேச முன்னதாக ஆண்டவர் நம்மை குறித்து கொடுக்கும் உண்மைகளை உணர்ந்தவர்களாக பாவ அறிக்கை செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து பாவ அறிக்கை செய்யவும், புதிய தீர்மானங்கள் எடுக்க வேண்டிய காரியங்களை குறித்து புதிய தீர்மானங்களை எடுக்கவும், அவரே நம்மை வலுவாமல் காக்கிறவர் என்ற பரிபூர்ண விசுவாசத்தோடு நமது வாழ்க்கையை பரிபூர்ணமாய் அவருடைய கரத்திலே அர்ப்பணிப்போமா? ஜபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிறங்கள் அன்பின் பரமபிதாவே, நீர் எங்களை வலுவாதபடி காக்க வல்லவர் என்பதை யூதா மூலமாய் மீண்டும் நினைவுபடுத்தியிருந்ததற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையிலே விசுவாச துரோகத்திலே நாங்கள் விழுந்து போகாதபடி எந்தெந்த காரியங்களிலே கவனமாயிருக்க வேண்டும், எந்தெந்த காரியங்களிலே உடனே நாங்கள் செயல்பட வேண்டும் என்று நீர் எங்களோடு பேசியதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையையும் நீரே உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கை நீர் பொருட்படுத்திக் கொள்ளும். என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். உம்முடைய சித்தத்தை செய்ய நாங்கள் எங்களை பரிபூர்ணமாய் அர்ப்பணம் செய்கிறோம். கர்த்தர் தாமே எடுத்து பயன்படுத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எண்ணற்ற மக்கள் உம்முடைய வலுவாமல் காக்கும் கரத்திற்குள்ளே கடந்து வர நீரே எங்களையும் பயன்படுத்தும். யார் யார் தங்களை பயன்படுத்த வாஞ்சிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரின் நீரே பயன்படுத்தும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே.
ஆமென். வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிருசுனக்கு நல்ல தரகமே, வல்ல கிருஸ்துனக்கு நல்ல தரகமே. சூரன் சதித்துன் மீது வலை வீசினாலும் சோராதே சுபரன் தஞ்சம் விடாதே, சோராதே சுபரன் தஞ்சம் விடாதே. பாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தரகமே. துனக்கு மலைவோ செய்தாலும் உறுதி விட்டயராதே, நெறி தவறாதே, உறுதி விட்டயராதே, நெறி தவறாதே. பாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தரகமே. ஆகில்லவர் தள்ளி விடாரே, பிள்ளை ஆகில்லவர் தள்ளி விடாரே. பாராகினி வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. அன்பு கொள்ளவர் மீதே, தள்ளுவரோ அன்பு கொள்ளவர் மீதே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. மரணம் உருகின்ற தருணம் வந்தாலும் மருள விழாதே நல்லருளை விடாதே, மருள விழாதே நல்லருளை விடாதே, பாராவினை வந்தாலும் தோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தாரகமே. மையகமே உனக்குய்யவோ நிலையோ, வானவனை முற்றும் தானடைவாயே, வானவனை முற்றும் தானடைவாயே, வாராவினை வந்தாலும் சோராதே மனமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தரகமே, வல்ல கிறிஸ்துனக்கு நல்ல தரகமே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585 460 460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியராகமும் 26:5 பின்பாகம். நீங்கள் உங்கள் அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு உங்கள் தேசத்தில் சுகமாய் குடியிருப்பீர்கள். லேவியராகமும் 26:5 பின்பாகம்.